எல்லாம் செயல்கூடும் என்னை அம்பலத்தி எல்லாம் வல்லான் தனியேத்தி
கும்ப தரு தேரின்மணி கசிவாகி உள்கடலில் தேனமுதன் புனர்பூரி கும்ப தரு தேரின்மணி கசிவாகி
பார்வதி பதயரகர மகாதேவம் கோபிகாரமண கோவிந்தா கோவிந்தா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் வெல்ல ஞானமே வடிவமான விநாயகப் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே மகாபாரதம் பாஞ்சாலி சபதம் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறோம். பாண்டவர்கள் சிறப்பாக யாகம் செய்து முடித்தார்கள். 6 மாத காலம் படாது பாடுபட்டு இரவு பகலா கண்விழித்து யாகம் நடைபெற்றது. ஓய்வில்லாமல் உழைப்பு. 6 மாதம் கழித்து தர்மராஜா நிம்மதியாக உறங்கினார். அன்று இரவிலே ஒரு கனவு கண்டார். பொழுது விடிந்த பிறகு பாட்டனாரை காட்டார், தாத்தா ராத்திரி ஒரு கனவு கண்டேன், அது நல்ல கனவா கெட்ட கனவா சொல்லுங்க. என்னப்பா என்ன கனவு கண்ட? சிவபெருமானுடைய அம்சமாயிருக்கிற ருத்ரமூர்த்தி கையிலே சூலமேந்தி, ஒரு கையிலே அக்னி சட்டி ஏந்தி, வடதிசையில இருந்து தென் திசைக்கு வேகமா உக்கரமா போற மாதிரி கனவு கண்டன் தாத்தா. வேதவியாசர் கொஞ்ச நேரம் அமைதியா யோசித்தார். தர்மராஜா, உனக்கு ராஜ திருஷ்டி பட்டிருக்கிறது. 13 ஆண்டுகள் கழித்து உன்னை காரணங்காட்டி ராஜாக்கள் தலை மலை மலையா உருளும். பயங்கர உலகப் போர் வரும். அதை யாராலுமே தடுக்க முடியாது. ஆனால் நீ விட்டு கொடுத்து போகவில்லையானால் அந்த சண்டை நாளைக்கே வருவதற்கும் வியப்பில்லை. மிக மிக எச்சரிக்கையா அமைதியாக வாழ வேண்டிய காலம் என்று சொல்லி வேதவியாசரும் மறைந்தார். இங்க அத்தினாபுரியிலே என்ன நடைபெறுகிறது? துரியோதன வேதனையா இருக்கிறானா? முகம் மாற்றமா இருக்கிறானா? கேட்கிறார் ஜகுனி, துரியோதனா ஏ இப்படி ஒரு மாதிரியா இருக்கிற, என்ன ஆயிட்டது? உடல் நலம் ஏதாவது குறைவானார்? மாமா, நான் என்ன சொல்வேன் மாமா? வருகின்ற ராஜாக்கள் எல்லாம் செல்வங்களை கொண்டு வந்து கொண்டு வந்து கோடி கோடி கோடியாக தருமருக்கு கொட்டினார்களே மாமா. காற்றை பகுதி வழங்கினால் அவர்கள் முன்னேற முடியாது என்று சொன்னீர்களே மாமா. காற்றை அல்லவா வழங்கினோம், அவர்கள் நாடாக்கி இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தார்களே. பஞ்ச பாண்டவருக்கு பாதி நாடி தந்ததாலே அவர் விஞ்சியே கர்வம் கொண்டார், மேன்மேலும் பலம் கொண்டார். இன்னும் கொஞ்ச நாள் சென்றதேயானால் இந்த குவலயம் முழுதும் ஆழ்வாரி வருந்தினான். அந்த நேரத்தில் துச்சாதனன் ஒரு யோசனை, கர்ணன் ஒரு யோசனை, ஜகுனி ஒரு யோசனை சொல்றான். துச்சாதனன் என்ன சொல்றான், அண்ணா முளையிலே கிள்ளிட்டா பகை இல்லை, பாண்டவரை ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நான் அழிக்கிறேன். ஒரு தோல் உயர்ந்துட்டுதான் சந்தோஷத்தில் அப்படிப்பட்ட தம்பி இருக்கிறான் என்ன துரியோதனன். கர்ணன் பேசுறார்னா, இங்கிருந்தபடியே ஒரு பானு விட்டுன்னா இந்திரபிரசத்திலே இருக்கிற பாண்டவர் ஐந்து சிரங்களை வெட்டி கொண்டு வந்து உன் திருவடியிலே செருக்கும், உத்தரவு கொடு துரியோதனா, பாண்டவர் என்னையா இப்படி வேதனை அடைகிறாய். இந்த ரெண்டு பேர் பேச்சையும் கேட்டு ஜகுனி சொல்றாரப்பா, துரியோதனா காட்டுக்கு ராஜாவா இருக்கிற சிங்கம் உறங்குமானால் நான் தான் ராஜான்னு யானை வலம் வர்றதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்லை என்று அவர் கருத்தை ஜகுனி சொல்றார். ஆனா இந்த ரெண்டு பேர் பேச்சும் கேட்காதரா மருமகன், பேசுறான பாண்டவரை வெட்டுவேன் வீழ்த்துவேன். இந்த ரெண்டு பேரும் பாஞ்சாலி சுயம்பர காலத்துல எங்க போனாங்க, மண்ணை கவ்வினார்கள். இடும்பாசுரனை பகாசுரனை சராச்சந்தனை கொன்று பெரிய பலசாலியா இருக்கிற வீமன் அருகிலே கிட்ட போக முடியுமா இந்த ரெண்டு பேரும், வாயால தாண்டா பேசி கெடுப்பான். வில்லுக்கு ஒரு மலை மல்லிக்கு ஒரு மலை என்று இரண்டு சகோதரர்களை பெற்றிருக்கிற தர்மராஜாவை இந்த பிறவி இல்லை துரியோதனா, இன்னும் ஏழு ஏழு பிறவி எடுத்தாலும் ஜெயிக்க முடியாதுரா. மாமா என்ன சொல்றீங்க, அண்ணனும் தம்பியும் சொல்றது எனக்கு ஆறுதலா இருக்குது, அதையும் தடை செய்கிறீர்களே. அப்ப பாண்டவரை வெற்றி பெற எனக்கு வழியே இல்லையா? ஏன் இல்லை? சண்டை இல்லாமல், போர் இல்லாமல், உதிரஞ்சிந்தாமல், வெட்டி இல்லாமல், குத்து இல்லாமல், அமைதியாக அமர்ந்த இடத்திலேயே அரை மணி நேரத்தில் பாண்டவர் அத்தனை சொத்துக்களையும் வாங்கி கொடுப்பதற்கு நான் ஒருவன் இருக்கிற பொழுது நீ ஏன் வருந்துகிறாய் மருமகனே? மாமனே மாமனே, ஓடி வந்து ஜகனியை கட்டி பிடித்து தூக்கி கொண்டு போய் தன்னுடைய ஆசனத்திலே அமரச் செய்ய சொல்லுங்கள் மாமா. சண்டை இல்லாமல், உதிரஞ்சிந்தாமல், போர் இல்லாமல், மோதாட்டம் இல்லாமல் எப்படி பாண்டவரை அழிப்பது, வெல்வது, செல்வங்களை கவர்வது, சொல்லுங்கள் சொல்லுங்கள். மருமகனே, பாண்டவர்கள் அழைத்தார்கள் என்று நீ சென்றாயல்லவா யாகத்திற்கு? ஆமா, அதுபோல நீ ஒரு மண்டபம் கட்டி வர வேண்டும் என்று திருநாட்டின் மகாராஜா கையெழுத்து போட்ட நிருபத்தை தயார் செய்து விதிராழ்வாரை அனுப்பி அழைத்தால் பாண்டவர் மறுக்காமல் வந்து விடுவார்கள். மண்டபம் காட்டுவது போலே காட்டி சமையல் தயாராக கொஞ்சம் தாமதமாகிறது என்று அமர வைத்து சூதாட்டத்தில் ஒரே ஆட்டத்தில், இரண்டே ஆட்டத்தில், ஒரு அரை மணி நேரத்தில் எல்லா சொத்துக்களையும் கவர்ந்து விடலாம். பலே மாமா பலே, நல்ல யோசனை. உடனே ஏற்பாட்டை செய்கிறார்கள், மண்டபம் கட்டுறது, நிருபத்தை தயார் செய்கிறார்கள். திருதராட்டர் மகாராஜா கிட்ட விஷயத்தை சொல்றாங்க. அவரும் சரி சரி நல்ல யோசனை. யார் அந்த யோசனை சொன்னது? மாமா தான் சொன்னார். யார் பேச்சு மறுத்தாலும் துரியோதனா மாமன் பேச்சை இனிமேல் தட்டாதரானா, நல்ல உருப்படியான யோசனை சொல்றானா. வேக வேகமாக வேலைகள் நடைபெறுகிறது. இந்த நாலு பேரை ரகசியம் பேசினாலே பாண்டவர் ஏதோ நாசம் செய்ய போறான்னு விதிராழ்வாருக்கு சந்தேகம் வரேன் இல்லையா? அதனால துரியோதனா என்னப்பா பேசுகிறீர்கள் என்று கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. துரியோதனா நீ போடுகின்ற திட்டங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் துரியோதனா. 36 தலைமுறைகளா வந்த நம்முடைய சந்திர வம்சத்திலே இதுவரையில் யாரும் செய்யாத பிழையினை நீ செய்ய வேண்டாம் மகனே.
வையமும் அரசும் வாழ்வும் வாங்குகை கருத்தேயாயில் பொய்யடல் சூது கொண்டு உண்மையில் கவர வேண்டாம். ஐயரின் தந்தை ஓரை ஐவர்க்கு எழுதிவிட்டார் மெய்யுற மறுத்து சொன்னாரு வேண்டினர் தருவரன்றே. Hey.
பாண்டவருடைய எல்லா செல்வங்களையும் நீ கவர வேண்டும் என்று எண்ணுவாயானால் துரியோதனா, சூது மார்க்கம் வேண்டாம், சூதாட்டம் வேண்டாம். எந்த காலத்திலேயும் கள்ளம் கபடமில்லாத வெண்மை உள்ளமுடைய பாண்டவரை பகைக்காதே துரியோதனா. ஒரே ஒரு நிருபம் உங்கள் தகப்பனார் கையெழுத்திட்ட நிருபத்தை எழுதி என் மக்களுக்கு செல்வத்தை கொடுத்து விடுங்கள் என்று எழுதினால், அதை பார்த்த தருமராஜா செல்வங்களை எல்லாம் உனக்கே தந்தி தேவியை தம்பிமாரை அழைத்துக் கொண்டு அவன் காடு சென்று விடுவானடா துரியோதனா. பாபகாரியத்தில் ஈடுபடாதே துரியோதனா. வேண்டாமடா, எனக்கு இரண்டு அண்ணன் பிள்ளைகளும் இரண்டு கண்களாகத்தான் நினைக்கிறேன். பாண்டவர் வேறு, நீங்கள் வேறு என்று நான் எந்த காலத்திலேயும் நினைத்தது கிடையாது துரியோதனா. தவறான பாதையில் சென்று விடாதே துரியோதனா. உன் நன்மை கருதி பேசுகிறேன் துரியோதனா என்று விதிராழ்வார் தன் மனதிலப்பட்ட கருத்தை பேசுகிற பொழுது துரியோதனன் பார்த்தான். அப்படியா சித்தப்பா, அப்படியே ஆகட்டும் சித்தப்பா, உங்கள் பேச்சை மீறமாட்டோம் சித்தப்பா. வஞ்சக புகழ்ச்சியா பேசுறானா, அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். கேலி செய்யாதரான் அவர் மறுபடியும் சொல்றாரு, சித்தப்பா பேசாமல் இருங்கள். எப்பொழுதுமே உங்களுக்கு பாண்டவர் மேல்தான் பாசம். தங்கியிருக்கிற இடம் வசதி, உணவு வசதி, உடை வசதி நாங்கள் தருகிறோம். என்னமெல்லாம் சிந்தனை எல்லாம் பாசம் எல்லாம் பாண்டவர் பக்கம். என்ன நியாயம் இது? பேசாமல் போங்கள். விதியை வெல்ல முடியாது, விதி வேலை செய்துன்னு விதிராழ்வார் வெளிவற்றார். அப்பதான் முடிவு பண்ணினாராம், இனிமேல் துரியோதனனுக்கு அறிவுரை சொல்லக்கூடாது. இந்த முடிவை பீஷ்மாச்சாரி ஏற்கனவே எடுத்துட்டார். துரியோதனுக்கு இனிமேல் அறிவுரை சொல்லக்கூடாதுன்னு ஏற்கனவே முடிவு. திருதராட்டிர மகாராஜா நிருபத்தை எழுதுகிறார். விதராழ்வாரை அழைத்து கூற்றி அந்த நிருபத்தை கொடுத்து, உன் மக்கள் பாண்டவரை உன் பேச்சை மறுக்க மாட்டார்கள், நீ போய் அழைத்து வா என விதராழ்வார் அண்ணனுக்கு சொல்றார். அண்ணா வேண்டாண்ணா, அபாயமான வழியிலே உங்கள் பிள்ளைகள் புறப்பட்டு விட்டார்கள். ஆபத்து இருக்கிறது என்று தெரியாமலேயே கேள்பார் பேச்சை கேட்டு புறப்படுகிறார்கள். அண்ணா தடை செய்யுங்கள், பின்னால் நீங்கள் எண்ணி எண்ணி அழிவீர்கள். விதுரா, அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் சொல்றது நீ செய்ய போறியா இல்லையா? அப்பதான் பார்த்தார் இது இங்கேயும் வேலை செய்து நிருபத்தை அமைதியா வாங்கிக்கணும் புறப்பட்டாராம் பாண்டவரே. பார்க்கிறது அங்கிருந்து இந்திரபுரத்தம் போறது ரெண்டு தினங்கள் ஆகிறது.
வாடையும் தாழ்வையும் மதியாரே, மாதவன் நாமத்தை மறவாதே மரமே. வாழ்வையும் தாழ்வையும் மதியாரே, மாதவன் நாமத்தை மறவாதே மரமே. வாழ்வையும் தாழ்வையும் மதியாரே, எழையன் எவரையும் இழையன்றவரையும் இகழாதே. சுனமோடோரு காசுமராதே, சுனமோடோரு காசுமராதே. வாழ்வையும் தாழ்வையும் மதியாரே, மாதவன் நாமத்தை மறவாதே மனமே. வாழ்வையும் தாழ்வையும் மதியாரே, ஞானமும் செல்வமும் நல்வினை பயரே, ஞானமும் செல்வமும் நல்வினை பயரே. நாயகன் படைப்பிரில் யாவரும் சமமே, நாயகன் படைப்பிரில் யாவரும் சமமே. காதரை நீரே கல்லாரே, காதலை நீரே கவுதாதே. துயரை காணும் ரகினில் மறையாரே, காணும் ரகினில் மறையாரே. மரமே வாழ்வையும் தாழ்வையும் மதியாரே, மாதவன் நாமத்தை மாதவன் நாமத்தை மறவாதே மரமே. வாழ்வையும் தாழ்வையும் மதியாரே.
இ சந்திரபிரஸ்தம் நுழைந்த உடனே பச்சை பசேல் என்று இருக்கிறதாம் அந்த பயிர்கள் எல்லாம், அந்த நகரமே ரொம்ப மகிழ்ந்து போறாராம். சித்தப்பா விதிராழ்வார் வருகிற செய்தி அறிந்த பாண்டவர் முன்னேமே வந்து அந்த வாயில் முன்ன காத்திருக்கிறார்கள். சித்தப்பா வரவேண்டும், வரவேண்டும், வரவேண்டும். பகல் காலத்தில் விட இரவு காலத்தில் சந்திரனை பார்த்த சமுத்திரமானது அதிகம் பொங்கும். அது மாதிரி பாண்டவரை பார்த்த விதிராழ்வார் மனம் மகிழ்கிறார். கட்டி தழி தனித்தனியே விசாரிக்கிறார். வந்த விதிராழ்வாரை தர்மராஜா, பிரியப்பா சௌக்கியமா, பெரிய தாயார் சௌக்கியமா, துரியோதன சௌக்கியமா, கர்ணன்னா நலமா, துச்சாதன நலமா, எல்லாரையும் குசலம் விசாரிக்கிறாரு அப்பா தர்மராஜா. தனித்தனியே விசாரித்து மகிழ்கிறாயே மகனே, அங்கே பாவிகள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? சொல்லவும் நான் கூசுகிறது. உங்கள் பெரியப்பா நிருபத்தை கொடுத்தார், படித்து பார் என்று கொடுத்தார். படித்து பார்த்தா நல்ல விசேஷமான செய்தி. கண்கலங்கி நிற்கிற விதிராழ்வாரி தர்மர் கேட்கிறார், என்ன சித்தப்பா அழுகிறீர்கள்? நல்ல செய்தி தானே? துரியோதன மண்டபம் கட்டிருக்கிறானா, பார்க்கிறதுக்காக வரும்படி பெரியப்பாவே கையெழுத்து போட்டு நிருபம் எழுதியிருக்கிறார். இல்லை தர்மராஜா, அதுல சூது இருக்கிறது, நம்பி விடாதே. உங்களை மண்டபம் பார்ப்பதை போலே வரவழைத்து மண்டபம் காட்டி அந்த நேரத்திலே சூது மார்க்கமாக சூதாட்டத்திலே அமரச் செய்து உங்கள் செல்வங்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு உங்களை காடு அனுப்ப திட்டம் தீட்டுகிறார்கள். இன்னும் எதேதோ பேசுகிறார்கள், எனக்கு முழுமையாக தெரியவில்லை மகனே. வஞ்சமோ என்னென்னவோ திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் புதல்வர்களே. அங்கு வராதீர்கள் அப்பா பாண்டவர்களே, பயங்கரமான ஆபத்து உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அத்தினாபுரி வராதீர்கள். அண்ணா செல்லுகிற பொழுது தம்பி எப்படி தடை செய்வேன் என்று நான் வந்தேன். பெரியப்பா சொன்னார் என்று நீங்கள் வருவீர்களானால் உங்களுக்கு தலைக்கு மேலே ஆபத்து இருக்கிறது. தர்மராஜா வராதீர்கள் அப்பா வராதீர்கள். இப்பொழுதுதான் கொஞ்ச காலமா நீங்கள் நிம்மதியா வாழத் தொடங்கியிருக்கிறீர்கள், அது பிடிக்கவில்லை பாழும் துரியோதனனுக்கு என்று விதிராழ்வார் அழுகிற பொழுது தர்மர் சொன்னார், என்ன சித்தப்பா நீங்கள் பேசுவதை பார்த்தால் வேடிக்கையாக இருக்கிறது. துரியோதனிடத்திலே இல்லாத செல்லுமா எங்கள்கிட்ட? துரியோதனன் போதுமான கல்வி அறிவு இல்லாதவனா? இப்பேற்பட்ட பாட்டனார் குரு துரோணர் எல்லாம் கல்விமான்கள் எல்லாம் அறிவுரை செல்வதற்கு பக்கத்திலே இருக்கிறார்கள். மாற்றான் செல்லத்தை துரியோதனன் விரும்பலாமா, செல்ல மாட்டார்களா? அப்போ வீமனுக்கு கோபம் வந்தது. அண்ணா பேசாமல் இருங்கள். எந்த அளவிலே அந்த பாவிகளங்கே திட்டம் தீட்டிருந்தால் நேரில் பார்த்த சித்தப்பா சொல்லுகிற பொழுதே தேம்பி தேம்பி அழுவாரானால் இவர் பேச்சை மீறி அவர் கொடுத்தா நிறுவம் என்று அத்தினாபுரி போய் விளக்கை ஏற்றுக்கொண்டு கிணற்றிலே விழுவார்களா யாராவது? நம்ம ஏற்கனவே அழிப்பதற்கு எத்தனை எத்தனை திட்டங்களை தீட்டினான் அவன். ஆற்றிலே போட்டான், விஷ சாப்பாடு போட்டான், சமுத்திரத்துல போட்டான், அரைக்கு மாளிகை கொளுத்த பார்த்தான். அத்தனையிலே இருந்து பழித்து வந்த காரணத்தினாலே செல்வ சீமானாக நம் வாழ்ந்த நிகழ்ச்சியை பார்த்து பொறாமை அடைந்து திட்டம் தீட்டிருக்கிறான். போக வேண்டாம் அண்ணா. எந்த காலத்திலேயாவது நல்லவனா வாழ்ந்திருந்தா பரவாயில்ல. இப்படி ஒரு தாயாதி பங்காளி உடன்பிறந்த சகோதரனே இல்லை என்று மறந்து விடலாம். பீமஜேனா, நீ பேசுவதை பார்த்தால் எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. துன்பம் வர வேண்டுமானால் அத்தினாபுரி போகாமல் இருந்தாலும் தேடிக்கொண்டு இங்கு வந்துவிடும். அர்ஜுனா உன் கருத்து என்ன? அண்ணா பீமண்ணா சொல்றதுல எனக்கு நியாயமா தோன்றது. சந்தேகப்படக்கூடியவன் மேல நம்பிக்கை வைக்கப்படாது. நம்பிக்கை வைக்கக்கூடியவன் மேல சந்தேகப்படக்கூடாது. தேரான்கண் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயரும் தீரா இடும்பை தரும் என்று தமிழ் பாட்டன் திருவள்ளுவன் அளந்திருக்கிறார். அத்தினாபுரிக்கு செல்வதற்கு நான்கு பேருமே தடை செல்லுகிறார்கள். அப்பா, என் பேச்சை நீங்கள் கேட்பது உண்மையானால் தடை செல்லாமல் வாங்க, நடக்கிறது நடக்கட்டுனார். இப்போ தருமருகே சந்தேகம் வந்தது, போனா திரும்புவோமா திரும்ப மாட்டோமான். தண்டோரா போட்டி நாடு நகரம் முழுவதும் தெரிவிக்கிறார்கள், டடும் டடும் டடும். இதனால் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், அத்தினாபுரியிலே துரியோதன மாளிகை கட்டி பார்ப்பதற்காக பாண்டவரை வரவழைக்கிறார். நாளை அதிகாலையிலே பாண்டவர் ஐந்து பேரும் ஐந்து தேரிலேயும் ராஜமாதா குந்தி தேவி மகாராணி பட்டத்து மகிழ்ச்சி பாஞ்சாலியும் பல்லக்கிலேயும் பயணமாகிறார்கள். இதை பொதுமக்கள் அறிய வேண்டியது. டடும் டடும் டடும். இந்திரபிரஸ்த ஜனங்க பார்த்தாங்க, துரியோதன சூதே வடிவானவன், என்னமோ செய்ய போறான் பாண்டவரைன்னு. மறுநாள் காலையில பாண்டவர் செல்லாதபடி அத்தனை பேருமா வந்து அந்த வீதி முழுவதும் தங்கிவிடுகிறார்கள், அடைத்துக் கொள்கிறார்கள். பாதையே இல்லை, வழி இல்லை. தர்மர் பார்த்து அத்தனை பேரையும் பார்த்து பேசுறார், உங்கள் திருமுகங்களை எல்லாம் பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன், ஆனால் தயவு செய்து வழிவிடுங்கள். ஏற்கனவே ராமாயண காலத்தில் தகப்பனார் சொன்னதாக ஒரு சிறிய தாய் பேச்சை கேட்டு 14 ஆண்டுகள் வனம் சென்றவர் ராமபிரான். எங்கள் பெரிய தகப்பனே நேரில் கையெழுத்திட்டு அனுப்பின பிறகு நாங்கள் தடை சொல்வதா? 1000 துன்பங்கள் வந்தாலும் சரி, அத்தினாபுரி செல்வதே நல்லது. பெரியோர் பேச்சை மறுத்தோம், பாண்டவர்கள் மறுத்தார்கள் என்ற பிழை வேண்டாம், அதை தடை செய்த பாபம் உங்களுக்கு வேண்டாம், தயவு செய்து வழிவிடுங்கள் என்றார். அத்தனை பேரும் அழுதி அழிவிடுகிறார்கள். தர்மராஜாவுக்கு ஒன்னும் தெரியலையே, நல்லது தெரியலையே, ஆபத்து தெரியலையே, ஆண்டவனே ஆண்டவனே. 5 பேரும் 5 யாகங்களைப் போலே, 5 புலன்களைப் போலே, 5 பஞ்சபூதங்களைப் போலே 5 தேர் மேல் புறப்படுகிறார்கள். ராஜமாதா குந்தி தேவியும் மகாராணி பாஞ்சாலியும் பல்லக்கிலே செல்லுகிறார்கள். நகரத்தை தாண்டி கொஞ்சம் தொலைவு போன உடனே தர்மராஜானுடைய தேரில் தலைக்கு மேலே பல்லி என்னமோ சொல்வது போலே பல பல என்று பெறுகிறது. இது என்ன என்று அந்த தேரிலே இருந்த உலகமகா முனிவர் புரோகிதரை காட்டார் தருமர். தர்மராஜா, தலைக்கு மேலே பல்லி சொல்வது தலைக்கு மேலே ஆபத்து இருக்கிறது என்பதைத்தான் எச்சரிக்கிறது. திரும்பிவிட்டால் மிக மிக நல்லது. சாரதி தேர மெதுவா ஓட்டுறான் தர்மர், மனம் மாறி திருப்ப சொல்லுவாரோ. தர்மர் ஜாட காட்டினார் போய்கிட்டே இருக்கு. மான்கள் எல்லாம் இடமிருந்து வலமாக துள்ளி துள்ளி ஓடுகிறது. பல பறவைகள் இடமிருந்து வலமாக பறந்து செல்கிறது. நாம வெளியில போற பொழுது பூனை கூட இடமிருந்து வலம் போனாதான் அது கெட்ட சகனம். வலமிருந்து இடம் போனாலோ எதிரில் வந்தாலோ எதிரில் அமர்ந்திருந்தாலோ அதெல்லாம் கெட்ட சகனம்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தா எங்கேயுமே பயணம் பண்ண முடியாது. இடமிருந்து வலம் போனா கெட்ட சகனம் என்பதை மகாபாரதம் இந்த இடத்திலே நமக்கே நினைவுபடுத்துகிறது. வழியில பார்க்கிற யாதவ மக்கள் எல்லாம் தர்மரை தங்க வைத்து படை வீரர்களுக்கெல்லாம் மோர் கொடுக்கறாங்க, இளநீர் கொடுக்கறாங்க, குளிர்பானங்கள் எல்லாம் கொடுக்கறாங்க. தர்மர் போற பொழுது படைகள் எல்லாம் எப்படி போனதுன்னு ஒரு பாட்டி தனித்தனியே தனித்தனியே எழுதியிருக்கிறார் நூலாசிரியர். 120,000 பாசுரங்கள் அடங்கிய வடமொழி வியாச பாரதத்தை 4,300 பாடலா சுருக்கிற வில்லிபுத்திராழ்வார் இந்த இடத்தில் ஏன் இவ்வளவு விரிவு போட்டார்னு பார்த்தா, இதுல ஒரு படை கூட திரும்பி வரப்போறது இல்லை. துரியோதனன் அபகரிக்க போகிறான், அதனால சந்தோஷப்படும்படியா சொல்லி பார்த்துக்கிறார். அத்தினாபுரி போய் சேர்ந்தார்கள் பாண்டவர்கள். திருதராட்டிர மகாராஜாவை சந்தித்து திருவடியில விழுந்தார்கள். பெரியப்பா பாருங்கள் பாண்டவர்களே என்று தனித்தனியே கட்டி தழுவி, அப்பா சிறப்பான முறையிலே ராஜசூய யாகம் செய்து சாம்ராட் பட்டம் பெற்றீர்கள், சக்கரவர்த்தி பட்டம் கிடைத்திருக்கிறது, பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் இதையெல்லாம் பார்த்து மகிழ்வதற்கு என் அருமை சகோதரன் பாண்டி இல்லையே. வருந்தாதீர்கள் பெரியப்பா. சரி என்று விடை கொடுக்கிறார். அங்கிருந்து விடை பெற்று மற்றும் இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் தரிசனம் செய்து விதிராழ்வார் இல்லத்திலே வந்து தங்கினார்கள். விதிராழ்வார் இல்லத்திலே தங்கியிருக்கிற செய்தி துரியோதனன் அறிந்து மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறான். நாளை காலை பாண்டவர் அனைத்து சொத்துக்களும் நமக்கு சொந்தமாக போகிறது. எப்ப பொழுது விடிய முடியும்னு பாத்துக்கினுங்கிறான். பொழுது விடிந்தவுடனே பாண்டவர் அத்தனை பேரையும் அழைத்துக் கொண்டு மண்டபம் காட்டுறதுக்கு புறப்பட்டான். பாஞ்சாலி அம்மையார் காந்தாரி அரண்மனையிலே தங்கியிருக்கிறார்கள். அப்படி தங்கியிருக்கிற பொழுது இந்த மண்டபங்களை எல்லாம் சுற்றி சுற்றி காட்டுகிறான். இந்த பார்க்கிற விமஜனம் பார்க்கிறான், இதுக்கா ஒரு தூது விட்டான், இதுக்கா ஒரு நிருபம், தேவதச்சனம் அசுரதச்சனம் போட்டி போட்டுக் கொண்டு நமக்கு சமர்த்தி தந்தார்களே மாளிகைகள் மண்டபங்கள், அந்த ஒரு தூணுக்கு இணையாக அலட்சியமா பார்க்கிறான். இதுல துரியோதன வேற வாய வச்சுன்னு சும்மா இல்லை, அண்ணா மண்டபத்தை பத்தி ஒன்னும் சொல்ல இல்லையே அண்ணா. அவர் சொன்னாரு, இந்த மாதிரி மண்டபம் நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லைன்னாரு. அவ்வளவு மோசமான மண்டபம் வச்சுக்கலாம். வஞ்சக புகழ்ச்சியா சந்தோஷப்படுறதுக்காக பேசுறார் தர்மராஜா, இங்க பொய் சொன்னார் சொல்லக்கூடாது. உண்மையும் இல்லை, இது பொய்யும் இல்லை, அவன் மகிழ்வதற்காக பேசுறாரு.
இந்த மண்டபம் சமைந்த இனிமை தன்னை சொல்வேன், முந்தை மண்டபங்களுக்கும் முதன்மையான தேவரோ. அந்த மண்டபத்து இல்லை அதனை அன்றி மண்ணினே, அந்த மண்டபத்து இல்லை அதனை அன்றி மண்ணினே, எந்த மண்டபத்தும் இல்லை இதனில் உள்ள எழிலரோ.
எங்கள் மண்டபம் போலே நிறைய மண்டபங்களை பார்த்திருக்கிறேன் துரியோதனா, இந்த மண்டபம் போலே உலகத்தில் எங்கேயுமே இல்லை, கேள்விப்பட்டதே இல்லை, பார்த்ததே இல்லைன்னார். துரியோதனுக்கு சந்தோஷம் ஆயிட்டது. தர்மண்ணனே பாராட்டுறார், அங்க ஒரு மண்டபம் இதை பார்க்கலாம், இன்னொரு மண்டபம் பீமன் சொன்னார், பார்த்ததுதான் போதும் போகலாம். எல்லாரும் திரும்புறாங்க. துரியோதனும் ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு சாப்பாடு தயாராயிட்டுதான்னு கேட்டான். முதல் நாளே அவங்ககிட்ட சொல்லி வச்சுட்டான், தர்மர் எதிரில் இப்படி கேள்ப்பேன், இன்னும் அரை மணி நேரம் ஆகணும், சமையல்காரர்கள் சொல்கிறார்கள் சொல்லணும்னு ஒத்திக்க கொடுத்து வச்சுட்டான். வேலைக்காரன் அதையே சொன்னான், இன்னும் அரை மணி நேரம் ஆகும் என்று சமையல்காரர்கள் சொல்கிறார்கள் மகாராஜா. அண்ணா எவ்வளவு கர்வம் பார்த்திருக்கலாம்னா வேலைக்கார நாய்களுக்கு, தாங்கள் வந்திருக்கிறீர்கள் விருந்து செய்யலாம் என்று பார்த்தால் தாமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி அனைவரும் இப்படியே அமருவோம் என்று அது சூதாட்டம் ஆடுகிற ஒரு இடம். அந்த சூதாட்ட மண்டபத்துக்குள்ள உட்கார்ந்து ஒருவருக்கொருவர் பார்க்கிற பொழுது துரியோதனன் பேசுகிறான், அண்ணா இந்த காலம் வெறுமனே போறதை விட ராஜாக்களுக்கு சூதாட்டம் ஆடுவது பொழுதுபோக்குதானே, ஒரு ஆட்டம் ஆடலாம், அதுக்குள்ள சமையல் தயாராகிட்டதா தூதுவன் வந்தா போய் சாப்பிட்டுடலாம். தர்மராஜா சொன்னார், துரியோதனா என்னிடத்திலே உள்ள பொருளை ஏதாவது விரும்புவாயானால் நேரா கேள் கொடுத்துறேன், சூதாட்டம் வேண்டாம். சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவதி ஒன்று இல் என்பார் திருவள்ளுவர். ஒரு குடிகாரன் அவனா தெரிஞ்சிட்டான்னா அவனை யாரும் குடிக்க முடியாது. ஆனா அந்த சூதாட்டக்காரனை திருத்திருத்தி திருந்திருத்து மிக 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 கடினம். தருமருகே கொஞ்சம் சூதாட்டத்துல கொஞ்சம் ஆர்வம், அதனால்தான் அந்த முடிவெடுத்தாங்க கௌரவர்கள். யார் எதுல கொஞ்சம் அடிமையா இருக்கிறாங்களோ அதை வச்சுதான் அவங்கள கவிழ்க்க முடியும். அண்ணா தர்மண்ணா, நான் ஒன்னும் இல்லாதவன, உங்கள் செல்வத்தை கண்டு நானே நான் விரும்ப போறேன், நான் சக்கரவர்த்தி, பொழுதுபோக்குக்காக நான் சொன்னேன். இல்லை துரியோதனா, எனக்கு என்னவோ சூதாட்டத்தில் இப்பொழுது நாட்டம் இல்லை. அந்த நேரத்தில் இந்த கர்ணம் ராய வச்சுன்னு சொன்னார்கள், அவர் பேசுறாரு, என்ன தர்மராஜா இந்த சூதாட்டத்திற்கே இப்படி யோசிக்கிறாயே, நாளை போராட்டம் மோதாட்டம் யுத்தம் என்று போர் என்று வருமானால் இப்படித்தானே நடுங்குவாய் பேடியை போலே. அர்ஜுனனுக்கு கோபம் வந்தது, கண்கள் சிவந்தது. அர்ஜுன எழுந்தார், அடே நாய் மகனே, பேய் மகனே, கர்ணா யாரை பார்த்து என்ன வார்த்தைடா பேசுகிறாய், உனக்கு ஆண்மை இருந்தால் பலம் இருந்தால் உன் வீரத்தை இடத்திலே காட்டு, எழுந்திரு. இரண்டு பேரும் போர் முனையிலே சந்திப்பதற்காக நிற்கிறார்கள். தர்மர் பார்த்தார், அர்ஜுனன் சார்பா பாண்டவரும் கர்ணன் சார்பா கௌரவரும் தயாராகிறான். வியாதிவியாச பகவான் என்ன சொல்கிறாரு, 13 ஆண்டுகள் கழித்து வர இருக்கிற யுத்தம் விதி, தடை செல்ல முடியாது, தடை செய்ய முடியாது. நீ விட்டு கொடுத்து போகலன்னா அந்த சண்டை நாளைக்கே கூட வருண்டான். இப்ப கொஞ்சம் நாம விட்டு கொடுத்து போகணும் போல இருக்குதுன்னு கர்ணன்னா, கோபப்படாதீர்கள், அமருங்கள். அர்ஜுனா, ஏன் இவ்வளவு கோபம், பேசாமல் அமர்வாய். நான் ஒரு ஆட்டம் ஆடாததுனால இந்த பிரச்சனை, ஒரு ஆட்டம் தானே ஆடிடுறேன் அப்படின்னு உட்கார்ந்த. எனக்காக எங்கள் மாமா ஆடுவார் நான் துரியோதனை. இப்ப ஜகுனி ஆட தொடங்குறான். ஜகுனி வச்சிருக்கிற தாயக்கட்ட இருக்குதே, மந்திரித்து வைத்திருக்கிறான். அவன் சொல்ற நினைக்கிற எண்ணு விழும். பா, ரெண்டு பேருமே எனக்கு மருமகன் தான், ஒருவன் ஆனவன் இன்னொருத்தவன் ஆகாதவன் இல்லை. சும்மா நம்ம பொழுதுபோக்குதான் சூதாட்டம் ஆடுறோம். இருந்தாலும் ஆட்டத்துக்கு ஒரு பிகு வேணும்னா ஏதாவது ஒரு பொருள் வைக்கணும். யார் வெற்றி பெற்றாலும் யார் தோல்வி பெற்றாலும் அவரவர் பொருள் அவரவர் எடுத்துக்கலாம். ஒரு பொருள் வைங்க. சொன்ன உடனே துரியோதனன் தன் கழுத்தில் இருக்கிற மாணிக்க மாலையை கழட்டி வச்சுட்டான். முதல் ஆட்டத்தில் பந்தயத்தில் மாணிக்கம் எதில் உருவாகிறது? 100 ஆண்டுகள் ஒரு பாம்பு உயிர் வாழுமானால், யாரையும் கடிக்காமல் இருக்குமானால், யாரும் அந்த பாம்பை அடிக்காமல் இருப்பார்களானா, அதனுடைய விஷயமே இறுகி இறுகி கட்டியாகி மாணிக்க மணியா பிறக்குமா. பாம்பு விஷம் எப்படி மாற்றானை ஆளை கெடுக்குமோ அதுபோல பாண்டவரை கெடுக்க போகிறான் என்பது இங்க மறைமுக செய்தி. மாணிக்க மாலை இவர் கழுத்தில் இருந்த முத்து மாலை கேட்டு வச்சுட்டார். அன்பளிப்பா கொடுக்கிற பொருளுக்கு விலை மதிப்பு இல்லை. விபீஷ்ணாழ்வார் கடோர்கஜங்கிட்ட கொடுத்து அனுப்புனது. எந்த காலத்திலேயும் அவர் மார்பு அலங்காரம் பண்ணினே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. சூதாட்டத்தில் போனா அதெல்லாம் பார்க்க முடியுமா? அவன் கழுத்தில் இருக்கிறத கேட்டு வச்சான். தர்மர் அவர் கழுத்தில் இருக்கிறத கேட்டு வச்சார். முத்து எதில் உருவாகிறது? சமுத்திரத்திலே சிப்பி போன்ற ஜந்துக்கள் எல்லாம் மழை வருகிற மாதிரி மேகங்கள் சூழ்ந்திருந்தா மேலே வாயை திறந்துக்கணும் ஆன்னு பார்த்துருக்குமா? மழை துளி வாயில் படுமானா அந்த சிப்பிகள் வாயை மூடிக்கிட்டா அதுவே கட்டியாகி முத்தாக பறக்கிறது. தண்ணி தான், மழை தண்ணி தான் முத்து. சேர்ந்த இடம் சிப்பி வாய், அது ஈர சிந்தை, யாரையும் கெடுக்கிறது இல்லை. அந்த ஈர சிந்தனை உடைய தர்மர் எந்த கட்ட எண்ணமும் இல்லை. பஷே மாணிக்க மாலை துரியோதனம் வச்சான். ஜகுனி, என்ன என் கேட்கிறாய் தர்மராஜா என்று ஆட்டத்தை தொடங்கி கடகட 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 ஓடி வாடா குட்டி சாத்தான் அவன் உருட்டுக்கும் மிரட்டுக்கும் ஒரு கட்டி ஆட்டான். ஓடி வாடா, ஓடி வாடா, ஓடி வாடா குட்டி சாத்தான். கடகட கடனு கட்டி போட்டான். தர்மர் காட்ட என்ன வரல, துரியோதனன் காட்ட என்ன வந்தது? சபாஷ் மாமா, பலே, முதல் ஆட்டமே நமக்கு வெற்றி அப்படின்னு ரெண்டு மாலை எனக்கு தானே சொந்தம்னு மாணிக்க மாலையும் முத்து மாலையும் தூக்கி தன் மடி மேல வச்சுக்கணும். ஜகுனி பார்த்தான் துரியோதனா, ரெண்டு மாலையும் கிழவி, தர்மராஜா என்ன என்ன நினைப்பான்? யார் வெற்றி பெற்றாலும் யார் தோல்வி பெற்றாலும் அவரவர் பொருள் அவரவரும் சொந்தம்னு சொல்லியிருக்கிறேன். தர்மராஜா என்ன தப்பா நினைக்க மாட்டான், பேசாம கிழவிடா. ஒரு ஆட்டத்தில் தர்மராஜா தோல்வி பெற்றா இன்னொரு ஆட்டத்தில் வெற்றி பெற்றால் எடுத்துக்கிறாரு கிழவி. இன்னொரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம், நாடுகளை நகரங்களை ராஜ்யங்களை நவமணிகளை படைகளை அத்தனை ஆட்டங்களிலேயும் பாண்டவரை தோல்வியை தழுவிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவனை தர்மராஜா நினைக்கல, அதனாலதான் தோல்வின்னு சில புலவர்கள் பேசுவார்கள். இந்த இடமே கட்ட இடம், இங்க பகவானை நினைக்க வேண்டாம் தான் பகவானை நினைக்கல. கூப்பிட்டு இருந்தா வந்து ஜெயிச்சு கொடுத்துருப்பார் பகவான், வாயிற்படி என்றே காத்திருந்தார். தர்மர் தான் நினைக்கலையா சொல்லுவாங்க, அப்படி சொல்ல விடாது. கூப்பிட வேண்டாம் தான் இருந்தார் தவிர, பாண்டவர்கள் தெய்வ சிந்தனை எப்பவுமே பாண்டவருக்கு உண்டு. அதனால தர்மரை இந்த இடத்துல குறை சொல்லக்கூடாது. விதி பிரகாரம் அந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. சூதாட்டம் நடக்கலன்னா பாரத சண்டை ஏது? கடைசியாக ஆட்களை கூட வைத்து ஆடுகிறார்கள். இந்த இடத்திலே தான் கொஞ்சம் கோபப்படுகிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். துரியோதன் என்ன சொல்றாரு, திருப்பி தர்மர் சொல்லுகிறார். தர்மர் எல்லா செல்வங்களையும் இழந்த பிறகு, என் தம்பிமார் அத்தனை பேர் இந்த ஆட்டத்தில் அடிமையாக்குகிறேன் மாமா, நானும் என் தம்பிமாரை அடிமையாக்குகிறேன். அதிலேயும் பாண்டவரையே தோல்வி, பாண்டவரை தோல்வி அடைந்த பிறகு, பாண்டவர் அடிமையான பிறகு துரியோதனனுக்கு அளவு கடந்து மகிழ்ச்சி ஆயிட்டது. யார் இங்கே? உத்தரவு மகாராஜா, ஓடிச்சென்று என்னுடைய வெள்ளையானை பட்டத்தை யானையின் மேல் ஏறி அமர்ந்த அத்தினாபுரி நகரம் முழுவதுமாக வலம் வந்து நாட்டு மக்களுக்கு இதனால் தெரிவிப்பது என்னவென்றால், இந்திரபிரஸ்தத்திலே இருந்து பாண்டவர் வேக வேகமாக வந்து துரியோதன மகாராஜாவை சூதாட்டத்திற்கு அழைத்து ஆட்டமாடி தோல்வியாகி தாங்களை அடிமையாகி கைகட்டி வாய் புதைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று பறைசாற்றி வாப்போ. பனியாள் ஓடுறான், ஜகுனி தடுத்தான். ஏ யாரா நில்லு துரியோதனா, என்ன ஆயிட்டது? தர்மரை பார்த்தால் உனக்கு இலகாரமா இருக்குதா? தர்மர் அனைத்தையும் இழந்து விட்டார் என்று எண்ணுகிறாயா? பைத்தியக்காரா, அக்னியிலே பிறந்தவள் அதிர்ஷ்டக்காரி பாஞ்சாலி இருக்கிறாள். பாஞ்சாலி வைத்து ஒரு ஆட்டமாடினால் இழந்த அனைத்தையும் தர்மராஜா பெற்று போகிறார். என்ன தர்மராஜா? சோர்வடைந்திடாய தர்மராஜா, நான் உன் பக்கம்தான், நான் விடமாட்டேன். துரியோதனம் செய்தா நான் விட்டுருவேனா? இன்னும் ஒரு ஆட்டம் ஆடி மாமா எங்கள் தேவிமார் அத்தனை பேர் இந்த ஆட்டத்தில் அடிமையாக்குகிறேன் என்று துரியோதனன் சொல்ல, தர்மராஜா அப்படியே பேசுகிற பொழுது பெரியவர்களெல்லாம் தடை செய்கிறார்கள். அப்பா இந்த ஆட்டத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள், வேண்டாம், அபாயமாக சென்று கொண்டிருக்கிறது, பேசாமல் இருங்கள் அத்தனை பேரும். நான் துரியோதன விதி வலியதுன்னு அமைதி ஆயிட்டாங்க அத்தனை பேரும். அந்த ஆட்டத்திலேயும் தோல்வியை தழுவுகிறார்கள் பாண்டவர்கள். பார்க்கிறார்கள் சபையில இருக்கிற எல்லாரும், இந்த துரியோதனனுக்கு என்ன ஆயிட்டது? ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? அந்த தெய்வத்தாயை வைத்தா இப்படி ஆட்டம் ஆடுவது? அம்மா பாஞ்சாலி திரௌபதி என்ற நம்மையாரை அத்தனை பேரும் வழிபடுகிறார்கள். சபையில இருக்கிற அத்தனை பேரும் திருதராட்ட மகாராஜாவுக்கு கண்ணுதானே தெரியாது, காது கூடமா கேட்காது, நியாயம் சொல்லக்கூடாதா, தர்மம் பேசக்கூடாதா, வாய் திறவாமல் இருக்கிறாரே. நாளைக்கு கோபித்து வீமன் அர்ஜுனன் எழுந்தா தாங்குமா இந்த அத்தியனாபுரி என்று எல்லாரும் வருந்துகிறார்கள். அப்ப இந்த பிரதிகாமியனை கூப்பிட்டான் வேலைக்காரன் துரியோதனை. அடேய் பிரதிகாமியா, எங்கள் அடிமையாயிருக்கிற பஞ்சாலி எங்கள் தாய் காந்தாரி அரண்மனையில இருக்கிறாள், போய் அழைத்து வாடா. வேலைக்காரன் பார்த்தான், இவன் தான் பழி செய்து நாசமா போறான்னா என்ன வேற தப்பு பண்ண சொல்ற நீ, நான் என்ன பண்ணட்டும்? போக மனமில்லாத வேலைக்காரன் மெதுவா போறான், பாதி வழியிலேயே திரும்புறான். பாஞ்சாலி தங்கியிருக்கிற காந்தாரி அரண்மனை போய் வந்தா எவ்வளவு காலம் ஆகுமோ அந்த காலத்தை எடுத்துக்கிட்டு இவனா திரும்பி வந்து, மகாராஜா நான் போய் கூப்பிட்டேன், அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, பதில் தெரியாம வந்துட்டாங்கன்னா. இவன் போய் கூப்பிடவே இல்லை. என்ன கேள்வி கேட்டா? சூதாட்டத்தில் முதல்ல பாண்டவர் தோல்வியான பிறகு என்ன வச்சு ஆடினாங்களா? என்னை வைத்து ஆடி தோல்வியான பிறகு அவர்களை வைத்து ஆடினார்களா? யாரை வைத்து முதல்ல ஆடினாங்கன்னு ஆட்டத்தை நான் கவனிக்கலைங்க, அதனால் அந்த அம்மையாருடைய கேள்விக்கு பதில் தெரியல, அதனால் நான் திரும்பி வந்தேங்கண்ணா. கேள்வியா கேட்கிறாள் கேள்வி? போக வேண்டியவன் போனா தானா வருவா? தம்பி துச்சாதன புலி, அண்ணா ஆணையிடுங்கள், காத்திருக்கிறேன். அன்று ராஜசபையிலே உன் அண்ணனை பார்த்து கேலி செய்து கை தட்டி சிரித்தாடா அந்த சிரிக்கு, போய் அழைத்து வா, வர மறுப்பாளான இழுத்து வாடா. துள்ளி குதித்து ஓடுகிறான் துச்சாதன. பாஞ்சாலி வா வெளியே. அகோரமான குரலை கேட்டி பாஞ்சாலி அம்மையார் ஓடி வந்து பார்க்கிறார்கள். மைத்துனா துச்சாதனா, என்ன ஆனது? ஏன் இந்த காட்டு கத்தலா கத்தர? வெறுமனியே அமர்ந்திருந்த அண்ணாவை பாண்டவர் பம்புக்கு சூதாட்டத்திற்கு அழைத்து சூதாடி நாடு நகரங்களை இழந்து தாங்களை அடிமையாகி உன்னையும் அடிமையாக்கினார்கள் என் அண்ணாவுக்கு, அடிமையா இருக்கிற உன்னிடத்திலே அண்ணா ஏதோ பேச வேண்டுமா? வா சபைக்கு. துச்சாதனா, நீ சொல்வது எல்லாம் உண்மையாகவே இருக்கட்டும். துச்சாதனா, ஆண்கள் மட்டுமே நிறைந்திருக்கிற சபையில் நான் வந்து என்ன செய்ய போகிறேன்? துச்சாதனா, வெளியில் வர முடியாத நிலையில் இருக்கிறேன். துச்சாதனா போய் சொல் உன் அண்ணனுக்கு, வர மறுப்பாயானால் இழுத்து செல்லவும் எனக்கு அரச கட்டளை இருக்கிறது. மானை பிடிக்கிறதுக்கு வலை விரித்து வைத்தான். அந்த மானை வலையில சிக்கிக்கிட்டது. வேடுவேன் வேலோடு குத்துறதுக்கு பாய்ச்சி ஈட்டியோடு ஓடி வருகிறான். பார்த்த மானானது பதுங்கி ஓடுவதற்கு தப்பிப்பதற்கு வழி இல்லாம திகைக்கிறது போலே பாஞ்சாலி அம்மையார் மாட்டிக்கொண்டார்கள். ஓடி சென்று காந்தாரியனுடைய திருவடியிலே விழுந்து, மாமி மாமி வீட்டுக்கு இருந்து வெளியிலே செல்லக்கூடிய முடியாத நிலையில் அல்லவா நான் இருக்கிறேன். ஒரு பெண்ணினுடைய நிலைமை இன்னொரு பெண்ணுக்கு அல்லவா தெரியும். மாமி, அசுரகுணம் படைத்தவனாக வேகமாக வந்து கத்தி அழைக்கிறானிய உங்கள் அருமை புதல்வன் சொல்லி அனுப்புங்கள். மாமி, உங்கள் மகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வருமானால் வேடிக்கை பார்ப்பீர்களா? மாமி பேசுங்கள். மாமி, ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? பேசுங்கள் மாமி.
ஏய், ஏண்டி அழற? என் பிள்ளைங்க என்ன அவ்வளவு பொல்லாதர்ல? என்னமோ கேட்கணுமாம், போய் பதில் சொல்லிட்டு வருவியா?
மாமி மாமி, நேற்று முழுவதும் அந்த புறத்திலே மருமகளே மருமகளே என்று கூடி விளையாடி மகிழ்ந்தீர்களே மாமி. இன்றைக்கு வேடிக்கை பார்க்கிறீர்களே மாமி. நான் என்ன போய் பேச போகிறேன்? வெளியில் செல்ல முடியாத நிலையில் அல்லவா இருக்கிறேன்? சொல்லுங்கள் மாமி என்று கதறி விழுகிற பாஞ்சாலியை காப்பாற்ற வேண்டிய நிலையிலே இருக்கிற காந்தாரி கேலி செய்கிறாளாம், சிரிக்கிறாளாம், கொக்கரிக்கிறாளாம். என்ன போடி பிடித்து தள்ளுகிற பொழுது தாய் என்ன சொல்லுவார்களோ என்று இதுவரையில் பயந்திருந்த துச்சாதனானவன் தாய் தனக்கு சாதகமான பேசின வார்த்தையை கேட்டவுடனே, ஏய் பாஞ்சாலி வா, ஓடி சென்று கூந்தலை பற்றினான். கூந்தலை பற்றின உடனே இந்த பாவியானவன் ஏன் கூந்தலை பற்றுகிறான் என்று மனதில் நினைக்கிற பொழுது போன பிறவியினுடைய தொடர்பு தெரிந்தது. மௌரிக்கரிய முனிவருக்கு மனைவியாக வாழ்கிற காலத்தில் அவர் தந்த சாபம் அல்லவா இவன் பற்றுகிறான், இவன் குற்றவாளி இல்லை என்று எண்ணினார்கள். இல்லைன்னா அடுத்த வினாடி இவன் எரிந்து சாம்பலாகியிருப்பான். என்னதா இந்த அசுர குணம் படைத்த பாவி நம்மை பதற பதற இழுத்து சென்றார். அந்த சபையிலே நம்மை தொட்டி தாலி கட்டிய கணவன்மார்கள் இவர் ராஜாக்கள் இருக்கிறார்களே என்று மன ஆறுதல் அடைந்து பாஞ்சாலியானவர்கள் செல்லுகிறார்கள். தர 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 என்று ராஜசபையிலே வீதியிலே இழுத்து செல்லுகிறான் துச்சாதனானவன். வேடிக்கை பார்க்கிற அத்தினாபுரி ஜனங்களெல்லாம் யாருமே போய் தடை சொல்லவில்லை. பயந்து அடுங்கி கதவை ஒரு கிழித்தார் போலே சாய்த்து கொண்டு சாத்தி கொண்டு, என்ன அநியாயம் இது, கொடுமை அல்லவா, என்ன பாவம் இது, என்ன பாவம் இது என்று வாயளவிலே சமாதானம் சொல்லுகிறார்கள். இழுத்து கொண்டு போய் ராஜசபையில விட்டான் பாஞ்சாலி. குப்புற விழுந்தார்கள். சுவாமி சுவாமி, சபை நடுங்குகிறது. பார்க்கிறார்கள் சபையோர்களுடன் நாசமா போன துரியோதனா, செல்வந்தானே விரும்பினாய், பெற்றுக்கொள்ள வேண்டியதுதானே, இந்த தெய்வ பாவை ஏனடா இப்படி செய்து விடுகிறாய் என்று. அம்மா பாஞ்சாலி, கோபத்தை அடைந்து விடாதீர்கள், உலகத்தை அழித்து விடாதீர்கள் என்று அத்தனை பேரும் இரவி பாஞ்சாலியை வழிபடுகிறார்கள்.
பஞ்சவாயில் பத்தினியே திரௌபதியம் சக்தினியே, பஞ்சவாயில் பத்தினியே திரௌபதியம் சக்தினியே, தஞ்சம் என வந்தவரை தாங்குகின்ற உத்தமியே, தாங்குகின்ற உத்தமியே. துருபதன் செய்வெள்வியிலே வந்தவளும் நீ, துருபதன் செய்வெள்வியிலே வந்தவளும் நீ, திருமார்பன் தங்கைய ஆனவளும் நீ, துருபதன் செய்வெள்வியிலே வந்தவளும் நீ, திருமார்பன் தங்கைய ஆனவளும் நீ, தருமனரி காத்தருளி தந்தவளும் நீ, தருமனரி காத்தருளி தந்தவளும் நீ, வறுமை வருமனம் உமக்கு சிறந்தவளும் நீ. பஞ்சவரில் பத்தினியே திரௌபதியம் சக்தினியே, தஞ்சம் என வந்தவரை தாங்குகின்ற உத்தமியே, தாங்குகின்ற உத்தமியே. ஆலயத்தில் வணக்குதம்மா நல்விரகந்தோ, ஆலயத்தில் வணக்குதம்மா நல்விரகந்தோ, அழகழகாய் மிளிருதம் வீரஜாட்டி கத்தி உந்தர் பதமதை காட்டும் வாஞ்சி மிகு பம்பை ஒளி விரையது ஓட்டும் வீரஜாட்டி கத்தி உந்தர் பதமதை காட்டும் சேந்தடியார் பாடுகின்ற கனி உள்ள பாட்டும் சேந்தடியார் பாடுகின்ற கனி உள்ள பாட்டும் அருள்நலம் கூட்டம் பஞ்சவரின் பத்தினியே திரௌபதியம் சக்தினியே தஞ்சம் என வந்தவரே தாங்குகின்ற உத்தமியே தாங்குகின்ற உத்தமியே
கீழே விழுந்த பாஞ்சாலி எழுந்து சபையோரை பார்த்து நியாயம் கேட்கிறார்கள். ராஜாக்களே, பெரியோர்களே, சபையோர்களே, ஒரு பெண் பிள்ளையை கொண்டு வந்து இப்படி துரியோதனன் அநியாயம் செய்கிற பொழுது வேடிக்கையை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களே ராஜாக்களே. யாருமே வாய் திறவாமல் அமைதியை தழுவுகிறார்கள். அப்பொழுதுதான் நம்மையார் கேட்கிறார்கள், முதலில் என்னை வைத்து ஆடினார்களா பாண்டவர்கள், அவர்களை வைத்து ஆடி இழந்தார்களா என்றாவது வாய் திறந்து செல்லுங்கள். முதலிலே பாண்டவர் அவர்களை வைத்து ஆடி எழுந்திருப்பார்களான அதன் பிறகு என்னை வைத்து ஆடியிருந்த அந்த ஆட்டம் செல்லாது என்று பாஞ்சாலி சொல்லுகிற பொழுது பீஷ்மாச்சாரி எழுந்தார். பாஞ்சாலி, ஒரு கணவன் எந்த நிலையிலேயும் மனைவி பயன்படுத்தலாம், இந்த ஆட்டம் செல்லும்னு அதை மட்டும் சொல்லிட்டு உட்கார்ந்தாராம் பீஷ்மாச்சாரி. அழுது அழுது நீதி கேட்கிற பொழுது துச்சாதனன் பார்த்தான், ஏய் பாஞ்சாலி, ஏன் அழுகிறாய், யார் என்ன சொல்லிவிட்டார்கள், ஒருவனுக்கு மனைவியாக வாழ்ந்தவளா இருந்தா ஒழுங்காதான் பேசுவாய், ஐந்து பேருக்கு மனைவி அல்லவா நீ. இந்த வார்த்தையை கேட்டவுடனே பாஞ்சாலி பெரியோர்களை பார்த்து ஓடி போய் திருவடியில விழுந்து அழுகிறார்கள். ராஜாக்களே, பெரியோர்களே, மந்தாகினியான் மதலாயோ பெரியோர்கள் ஒருவருவருடைய திருவடியும் பிடித்து அழுகிற பொழுது யாரையுமே வாய் திறக்கவில்லை. தம்பி துச்சாதனா, அவள் மேலாடு எடுத்து களைந்து அவளை அவமானப்படுத்தடா என்று உத்தரவிட்டார். கணவன்மார்களுடைய திருவடியிலே விழுந்து அழுகிறார்கள். தர்மராஜா அமைதி காக்கிறார். வீமஜேனு தலை குனிந்தார், தரையை பார்த்தாரு. சுவாமி, கதாயுதத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு கிடுகிடு என்று சுற்றி வருவீர்களே சுவாமி, உங்கள் வீரம் என்ன ஆனது? பாஞ்சாலி, என்னை மன்னித்து விடு பாஞ்சாலி என்று தலை குனிந்தார் வீமஜேனன். அமைதி அடைகிறார் அர்ஜுனர். நகுல சகாதேவர்கள் கைகட்டி வாய் புதைத்தார்கள். ஓடி வந்து மேலாடி மேல கை வைக்கிற பொழுது இனிமேல் கணவன்மாரி நம்பி பயனில்லை. பெரியோர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள். ராஜாக்கள் அமைதியை தழுவுகிறார்கள். ஆண்டவனே கோபாலா, கிருஷ்ணா கிருஷ்ணா என்று இறைவன் தான் நமக்கு கதி என்று இறைவன் திருவடியை நினைந்து அழுகிறார்கள். ஆண்டவன் ருக்மணி தேவி கிட்ட பாஞ்சாலி மான பிரச்சனை, உடனே போய் நான் உதவி செய்யணும்னு பகவான் கூட வேகமா புறப்பட்டாராம். புறப்படுற பொழுது மேலாடு எடுத்துட்டானா மானம் போயிடுமேனு மேலாடு மேல நம்ம யார் வலது கையால பிடிச்சிட்டு இருந்தாங்களாம். பகவான் பார்த்தார், அந்த கையையும் எடுத்துட்டு என்னை மட்டுமே எப்ப நம்புறாளோ அப்பதான் போவனும் திருப்பி போய் ருக்மணி பக்கத்தில் உட்கார்ந்துட்டாராம். அந்த அம்மா கேட்கிறாங்க, வேகமா எங்கேயே பொறுப்பிட்டீங்களே, யாரோ அடியார் கூப்பிட்டாருன்னு என்னன்னே திரும்ப வந்தீங்களே, என்ன காரணம்? பாஞ்சாலி அவமானப்படுத்தணும்னு கௌரவர்கள் முயற்சிக்கிறார்கள், உதவி பண்ணணும்னு போனேன், அவ கையை கொஞ்சம் நம்பிக்கிட்டு இருக்கா, கையையும் விட்டுட்டு என்னை மட்டுமே நம்பும் போதுதான் நான் உதவி செய்வேன். அந்த இரண்டு கரங்களையும் உடம்பு இருப்பதை கூட மறந்தவளாக, உலகத்தை மறந்தவளாக, இரண்டு கரங்களையும் ஏந்தியனவளாக ஓம் அரிகரி
நரஹரி
முரகரி
அம்புயாட்சரி
அர்ஜுதா
சுதா
பஞ்சாயுதா
பாண்டவர் தூதா
லக்ஷ்மி சமேத
லீலா வினோத
கமல பாத
ஆதிமத்தந்தரகிதா
அநாதரட்சக மர்தன
காளிங்கனத்தன
ஜயன
நாராயண
பிரம்ம பாராயண
வாமன
நந்தநந்தன
மதுசூதன
பரிபூரண
சர்வகாரண
வெங்கடரமண
ஸ்ரீதர
துளசீதர வராக அவதார
பரபத்ர
பரமதயாள
பரமேஸ்வர
சங்கி சக்கர
சர்வேஸ்வர
கருணாகர
ராதா மனோகர
ஸ்ரீரங்க
ஹரிரங்க
லோகநாயக
பத்மநாப
திவ்ய ஸ்வரூப
புண்ணிய புருஷ
புருஷோத்தம ஹரிராம
பரந்தாம
நரசிம்ம
திருவிக்ரம
பரசுராம
சகஸ்ரநாம
பக்தவஜ்ஜல
பரமதயாள
தேவர் சகாய
ஸ்ரீலோல
வேணுகோபால
மாதவ
யாதவ
ராகவ
கேசவ
வாசுதேவ
தேவதேவ
ஆதிதேவ
ஆதிபத் பந்தவ
மகானு பாவ
வசுதேவதனய
தசரதனய
மாயா விலாச
வைகுந்த வாச
சுயம் பிரகாச
வெங்கடேச
ரிஷிகேச
சித்விலாச
கஜபதி
ரகுபதி
சீதாபதி
வெங்கடாஜலபதி
மாயா
ஓம்
விஷ்ணு
ஓம் பரமாத்மா
ஓம் மகாவிஷ்ணு
நமோ நாராயண
ஸ்ரீமத் நாராயண
ஸ்ரீமதே நாராயண
பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம்
பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம்
அளவிலே இரவி பாஞ்சாலி அழுகிற பொழுது ஆண்டவன் யார் கண்ணுக்குமே தெரியாமல் இதய தாமரையிலே அமர்ந்து கோடி கோடி ஆடையாக கொடுக்க தொடங்கினார். எல்லாரும் அதிசயமா பார்க்கிறார்கள். ஆடை எடுத்தபடியே இருக்கிறான் துச்சாதன கரத்தில் ஆடை வந்துகினே இருக்குது. பாஞ்சாலி உடம்பில் இருக்கிற ஆடை இருந்துகினே இருக்குது. எங்கிருந்து வருகிறதுன்னு யாரையும் தெரியல. அனுப்புகிறது ஆண்டவன் கிருஷ்ணபிரான். பகவான் கருணை செய்கிறார். அத்தனை பேரும் நடுங்குகிறார்கள். என்ன நடைபெறுமோ? மண்டபங்களெல்லாம் அந்த ஆடைகள் குவிந்தது. சேர்களெல்லாம் நெருங்கின பிறகு நெறிந்த பிறகு போய் அண்ணன் காலில் விழுந்து, அண்ணா அவள் உடம்பிலே இருக்கிற ஆடையை எடுத்து முடியாது, என் பலம் உங்களுக்கு தெரியும், நான் வானத்தை இல்லா வளைப்பே, கடல் நீரை ஏற்றமா போட்டு இறைப்பே, மணலாலே கயிறை தயார் செய்வேன், இந்த பெண்ணி மானத்தை வாங்க முடியாது, சேலை எடுக்க முடியாது, அவள் நெருப்பு கிட்ட போனதுனால சுற்றதுன்னா. பைத்தியக்காரா, ஒரு பெண்ணு எவ்வளவு சேலை அணிந்திருப்பாள், எடுக்க முடியவில்லை என்கிறாயே, அந்த பெண்ணை கொண்டு வந்து என்னுடைய வலது தொடை மேல் அமரச் செய்து சாதனா. இந்த வார்த்தையை கேட்டவுடனே கோவித்தார்கள் பாஞ்சாலி, கண் சிவந்தார்கள், சபதம் செய்கிறார்கள். அடே துரியோதனா, என்னையா கொண்டு வந்து வலது தொடை மேலே அமரச் செய்யின்றி கைதட்டி ஆர்ப்பரிக்கிறா? எந்த தொடையை காட்டி சொன்னாயோ அதே தொடை குருக்ஷேத்திர பூமியிலே என் சுவாமி கதையினாலே அடிபட்டு தொடை முறிந்து கீழே விழுந்தி மாழ்வாய் அந்த உஜரத்தை என்னையா தேய்த்து இந்த கூந்தலை முடிப்பேனே தவிர, உன் மார்பு எலும்பை சீப்பாக பயன்படுத்தி உன் குடலையே புஷ்பமாக பயன்படுத்தி இந்த கூந்தலை முடிப்பேனே தவிர, அதுவரையிலே கூந்தலை முடியேன் என்று விரித்தார்கள். பகலிலே நட்சத்திரம் தெரிகிறது, மலைகள் அதிர்கிறது, கட்ட சகனங்கள் எல்லாம் நடைபெறுகிறது, உலகம் நடுங்குகிறது. துரியோதனம் பயப்படல, பீமஜேன சபதம் என்றார். எங்கள் தேவியை கொண்டு வந்து அவமானப்படுத்தின கொடிய கூட்டங்களே, கௌரவர்கள் 100 பேரையும் நான் ஒருவனே அழிப்பேன். துச்சாதன ரத்தத்தை குடிக்கின்ற வரையிலே என் கரத்தினாலே தண்ணீர் சாப்பிட மாட்டேன் என்று சத்தியமும் சபதமும் செய்தார். இதை கேட்ட உடனே திருதராட்டர் மகாராஜா அன்ன கொஞ்சம் நடுங்கிட்டார். அர்ஜுனை எழுந்தார். அடே கர்ணா, உனக்கு நானே யமல், என் கையாலே நீ மாழ்வாய், நானே உன்னை அழிப்பேன். நகுலன் எழுந்தார். சகுனி கூட்டத்தாரை எல்லாம் நானே அழிப்பேன். சகாதி அவன் எழுந்தார். சகுனியை நான் அழிப்பேன். சூதாட்டம் ஆடின விரல்களை எல்லாம் வெட்டி வெட்டி வீழ்த்துவேன். அத்தனை பேரும் சபதம் செய்தார்கள். தர்மராஜா சபதம் பண்ணல, எவ்வளவு பொறுமையானவர் பாருங்க. இந்த சபதங்களை எல்லாம் கேட்டு நடுங்கினார் திருதராட்டர் மகாராஜா. பார்த்தாரு, தலையிருக்க வேலாடாது, பாண்டவர் குடும்பத்தில் தர்மர் சபதம் பண்ணலே, அவனை சமாதானம் செய்துடணும், இல்லைன்னா தடிப்பையே இந்த வீமஜேனம் 100 பேரையும் அழிப்பண்ணு. அடடடடா, என்ன கோபம்! தர்மராஜா, தர்மராஜான்னு கையால தடவராம் குருட்டு அரசன், என்ன பெரியப்பான்னு போய் கிட்ட நின்னார். என்னப்பா இது, என்ன நடைபெறுகிறது? என்னமோ பொழுதுபோக்காக சூதாட்டம் விளையாடுகிறீர்கள் என்று நான் இருந்துவிட்டேன், ஏதோதோ பேசுகிறார்கள், வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாயே, யாரப்பா? ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே, ஒரு குடும்பத்து பிள்ளைங்க தானே. நடந்தது அனைத்தையும் கட்ட பகல் கனவாக எண்ணிக்கொள்ளுங்கள் தர்மராஜா. யார் சொத்தும் யாருக்கும் வேண்டாம். உங்கள் தேவி பாஞ்சாலி அழைத்துக் கொண்டு, தம்பிமாரை அழைத்துக் கொண்டு இந்திரபிரசம் செல், புறப்படு தர்மராஜா. அப்படியே ஆகட்டும் பெரிய பழனாரம், அதுக்கும் தர்மராஜா. பாஞ்சாலியையும் அழைத்து சமாதானம் பண்றார். மா பாஞ்சாலி, நல்ல குடும்பத்து பெண்ணு, அக்னியில பிறந்தவள், இப்படி எல்லாம் கோபப்படலாமா? நீ கோபப்பட்டா இந்த ராஜ்யம் தாங்குமா? தர்மரோட போய்வாமான்னு சமாதானம் பண்ணினார். அத்தனை பேரும் புறப்படுகிறார்கள். ஜகுனி துச்சாதனை ஜாட காட்டினா, துச்சாதனா விடாத, துரியோதனா என்ன வேடிக்கை பார்க்கிற? பாண்டவர் அடிபட்ட ராஜ நாயம், அடிபட்ட புலி, பழிவாங்க விடாதே, மடக்கு. துச்சாதனம் போய் பாண்டவர் எதிரில், ஏய் பாண்டவர்களே, உங்களுக்கு அறிவு இருக்கிறதா? நீங்கள் எங்கள் அடிமை, எங்கள் அனுமதி இல்லாமல் அடியெடுத்து வைக்கலாமான். தகப்பன் போங்கடான்றான், மகன் போய் அறிவிருக்குதான்றான். எல்லாம் பாரத சண்டையில வீமன் கோபத்தில் பார்க்கணும் அவ்வளவும். துரோணாச்சாரி பார்த்தார், பாண்டவர்களே, சூதாட்டத்தில் இழந்த செல்வங்களை அப்படியே பெறுவது என்பது நியாயமில்லை, அதனால் எம்மனசில் பட்ட ஒரு கருத்தை சொல்லுகிறேன். 13 ஆண்டுகள் கழித்து நீங்கள் காட்டிலே 13 ஆண்டுகள் வாழ்ந்துட்டு வந்து காட்டா துரியோதனன் நாடு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் திரும்பி பார்த்தா அவனுக்கு முகம் தெளிவில்லையாம். அப்ப மறுபடியும் சொன்னாரா, 12 ஆண்டுகள் காட்டிலே வாழணும், 13ஆம் ஆண்டு மறைந்து வாழணும், யார் வந்து துரியோதனிட்ட தெரிவித்தாலும் பார்த்ததா சொன்னாலும் நேரில் துரியோதனைக்கு தகவல் நிரூபிப்பானால் மறுபடியும் 13 ஆண்டுகள் வனம் ஓட்டுவா, எச்சரிக்கையா வாழணும். என்ன துரியோதனா, சரின்னு சம்மதம் சொல்ற மாதிரி அவன் முகத்தை வச்சான். அதன் பிறகு பாண்டவருக்கு ஒரு ஆறுதலான வரலாறு சொல்றாரப்பா, 14 ஆண்டுகள் காடு போனாரா ராமபிரான், உங்களுக்கு 13 வருஷம்தான் சொல்லியிருக்கிறேன், பரவாயில்ல போயிட்டு வாங்க. பாஞ்சாலி சொன்னார்கள், ஐயா, 13 ஆண்டு காலமா இந்த துரியோதனுக்கு நாம அடிமையா இருக்கிறத அடிமையை மீட்டுக்கிறதுக்காக ஒரு ஆட்டம் ஆடுங்க. தர்மர் சொன்னார், எதை வச்சு ஆடுவேன், நீங்க செய்த புண்ணியத்தை வச்சு ஆடுங்க. அந்த புண்ணியங்களை வச்சு ஒரு ஆட்டம் ஆடுற பொழுது பாஞ்சாலி சொன்னாங்க, அந்த தாயை கட்டை உருட்டை விடுறானே அந்த கட்டைங்களை தர்மர் கையில கொடுங்கன்னு நாங்க ஜகுனிக்கிட்டு இதுவரைக்கும் அதை யாரும் கவனிக்கல. தர்மரி பகவானுடைய 12 சிறப்பு நாமங்களை சொல்லி, ஆண்டவனே இந்த ஆட்டத்திலாவது எங்களை வெற்றியை தேடி தாருங்கள்னு போட்டார். ஜெயிச்சிட்டார் தர்மராஜா. பீமன் பார்த்தா, அண்ணா சூதாட்டத்துக்குள்ளே சூது வச்சுக்கிறான், அந்த ஆட்டங்கள்லாம் செல்லாது, மறுபடியும் அண்ணா நம்ம ஜெயிச்சு விடலாம்னா, பெரியவங்க 13 ஆண்டுகள் கழித்து வந்து நாடு கழிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, பெரியவங்க பேச்சு மீறக்கூடாதுன்னு அத்தனை பேரும் புறப்படுகிறார்கள். அழுதவங்க கணக்கு எடுத்தா நிறைய சொல்லணுமா, அதனால இந்த இடத்துல நூலாசிரியர் அழாதவங்க கணக்கு எடுத்தார். ஒழிவு செய் கருணை நால்வரி உள்ளமுனை. 4 பேரை தவிர மற்ற எல்லாம் அழுதாங்களாம், துரியோதனே துச்சாதனே கர்ணே ஜகுனி. அழுகிற பொழுது புறப்படுகிறார்கள் பாண்டவர்கள். தவறு செய்தேன், குற்றம் செய்தேன், சூதாடினேன் என்று என்ன பண்ணினார் தர்மராஜா? தலையில முக்காடு போட்டுன்னு குஞ்சிக்கினே போறார். பீமஜனன் தோள்களை பார்த்துக்கினே போனார். அர்ஜுன மணலை வாரி அடிச்சுக்கினே போறார். நகுலே குதர் சவாரி செய்யற மாதிரி வலது கையை உயர்த்தி உயர்த்தி கடிவாளத்தை பிடிக்கிற மாதிரி ஒரு நடிப்பு செய்கிறார். சகாதேவன் வாழை பிடிக்கிற மாதிரி பண்றார். பாஞ்சாலி மொன கூந்தல பிடிச்சின்னு போறாங்க. மேல வேடிக்கை பார்க்கிற பெண்கள் இருக்கிறாங்க பாருங்க. துரியோதனன் மனைவி எல்லாம் காட்டுக்கு போறா, கர்ரம் அடங்கல, கூந்தல் எனக்கு தான் நீளமாகுதுன்னு காட்டிக்கின்னு போறா. அவங்க அதுக்குன்னு காட்டிக்கின்னு போல. தர்மர் ஏன் அப்படி போனார்னா, கோபத்தோட இருக்கிறாராம், கொஞ்சம் கோபம் இப்ப மனசுல, யாரையாவது பார்த்தா அவங்களுக்கு ஆகாதேன்னு குஞ்சிக்கின்னு போனாராம். பீமஜியனின் தோள்களை பார்த்துக்கிட்டே போனாராம். பாரத சண்டை எப்பொழுது குருக்ஷேத்திர பூமி வரும், பந்தாடி இந்த அசுரேந்திர கூட்டங்களை அழிப்பேன். அர்ஜுனையே மணலை வாரி இறைக்கிறாராம். மணலை வாரி இறைச்சா எண்ணி சொல்ல முடியாது. 7 கடல் மணலை என்னுள்ள என் பிறவி எண்ண முடியாது என்பார் அருணகிரியார். அது மாதிரி எண்ணி சொல்ல முடியாத அளவிலே மணல் இருப்பது போலே என் பானங்களை வாரி இறைத்து அடித்து அழிக்கிற நாள், கௌரவ கூட்டங்களை அழிக்கிற நாள் எந்த நாளோ? நகுலன் குதிரை சவாரி செய்து நான் கௌரவர்களை அழிக்க வேண்டும் என்று சபதம் செய்வது போலே போறார். சகாதேவன் வாழ் யுத்தத்திலே வீசி அழிக்க வேண்டும் என்ற பாவனையிலே போறார். பாஞ்சாலி எம்மையார், என் கூந்தல் இன்று விரிந்திருக்கிறது, 13 ஆண்டுகள் கழித்து முடியப் போகிறேன். இன்று முடிந்திருக்கிற உங்கள் கூந்தல் எல்லாம் உங்கள் கணவன்மார் மடிந்த பிறகு இதுபோல நிரந்தரமாய் விரித்து விடப் போகிறீர்கள் என்ற பாவனையிலே பாஞ்சாலி போனார்கள். அத்தனை பேருமே புறப்பட்டு போய் காமிய வனம் என்ற சூரிய வனத்திலே தங்கினார்கள்.